الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله அப்ப இஸ்லாமிய குடும்பவியல் என்று நாம் சொல்லும்போது குடும்பம் என்ற வார்த்தையோடு இஸ்லாம் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்கிறோம். அப்ப குடும்பவியல் என்று ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து வித்தியாசமானதுதான் இஸ்லாமிய குடும்பவியல். ஆகவே நாம் என்ன உணர்கிறோம், எல்லா குடும்பத்தை போல ஒரு முஸ்லீமுடைய குடும்பம் இருக்காது. இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? எல்லோரையும் போல நாம் இருக்க முடியாது, நம்மை போன்று வேண்டுமானால் எல்லோரும் மாறிக்கொள்ளலாம், மாறினால் நல்லது. நம்மை போன்று என்றால் யாரை போல? இப்ப இருக்கிற முஸ்லீம்களை மாதிரி கிடையாது, உண்மையான முஸ்லீம்களை போன்று. உண்மையான இஸ்லாமிய குடும்பத்தை போன்று எல்லோரும் மாறினால் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான பிரச்சனையற்ற குடும்பமாக இருக்கலாம். பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எளிதாக சுமூகமாக எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதற்குண்டான வழிகள் அவர்களிடத்திலே இருக்கும். ஆகவே இஸ்லாமிய குடும்பவியல் என்று சொல்லும்போது குடும்பத்தை இஸ்லாமோடு சேர்த்து பார்க்க வேண்டும், குடும்பத்தை இஸ்லாமோடு சேர்த்து பார்க்க வேண்டும், இஸ்லாமை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து பார்க்க வேண்டும், இஸ்லாமை குடும்பத்துக்குள் கொண்டு வர வேண்டும், குடும்பத்தை இஸ்லாமுக்குள் கொண்டு போக வேண்டும். அப்போதுதான் இஸ்லாமிய குடும்பவியல் உருவாகும். வெறும் ஒரு சக்கீனாவும் ஒரு ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்களேன், ஆம்பளைங்க பேர் அப்துல் மாலிக், ஒரு சக்கீனாவும் அப்துல் மாலிக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறதுனால இஸ்லாமிய குடும்பவியல் உருவாகி விடாது. இரண்டு முஸ்லிம் பேர்களை உடைய ஆண் பெண் சேர்ந்து விடுவதால் இஸ்லாமிய குடும்பவியல் உருவாகி விடாது. இரண்டு முஸ்லிம்கள் உண்மையில் இஸ்லாமை பேணக்கூடிய ஆண் பெண் இருவர் திருமணம் முடிப்பதால் குடும்பவியல் உருவாகும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? அப்ப ஆகவே நான் இங்க சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி திருமணம் ஆனாங்கல்ல நிறைய பேர், திருமணமா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் ரீசெக் செய்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் முஸ்லீமாக இருந்து இணைந்தோமா அல்லது முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து இணைந்தோமா? இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீமாக இருந்து இணைந்தோமா அல்லது முஸ்லீமுடைய பெயரில் இருந்து இணைந்தோமா என்று. பிரச்சனை எங்கே உருவாகிறது என்றால், நாம் இஸ்லாமை பெயரோடு நிறுத்தி கொண்டோம் அல்லது திருமணத்திலே அங்கே எங்கேயாவது ஒரு ஆலிமை அழைத்து வந்து அந்த திருமண குத்துபா ஓதுவார்கள் அல்லவா, அத்தோடு நாம் நிறுத்தி கொள்கிறோம். அதற்கு மேலாக ஒரு கணவனுக்கு என்ன கடமை, மனைவிக்கு என்ன கடமை, கணவனுக்கு என்ன உரிமை, மனைவிக்கு என்ன உரிமை, கணவனின் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், மனைவியின் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் படித்து உணர்ந்து புரிந்து உள்வாங்கிதான் நாம் திருமணம் முடித்தோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதை உங்களது சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். ஒன்று, கணவனின் கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை.
இரண்டாவது கணவன் மனைவியிடத்திலிருந்து பெற வேண்டிய உரிமைகள், மனைவி கணவனிடத்திலிருந்து பெற வேண்டிய உரிமைகள். மூன்றாவது கணவன் மனைவியிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய குணங்கள், கணவன் மனைவியிடத்திலே பேண வேண்டிய குணங்கள், மனைவி கணவனிடத்தில் பேண வேண்டிய குணங்கள். புரிகிறது? அந்த மூன்று விஷயங்கள், கடமைகள், உரிமைகள், குணங்கள், இவற்றையெல்லாம் படித்து புரிந்து உணர்ந்து அவற்றை உள்வாங்கியதற்கு பிறகு கணவன் மனைவியாக நாம் சேர்ந்தோமா இல்லை, வயது வந்து விட்டது பெரிய பிள்ளையாகி விட்டால், அல்லது இவன் படித்து விட்டான் வேலைக்கு செல்கிறான் சம்பாதிக்கிறான் வயது வந்து விட்டது இவனுக்கு திருமணம் முடித்தாக வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே நமது திருமணங்கள் நடந்தனவா? நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? அன்பானவர்களே, பெரும்பாலும் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய திருமணங்கள் இந்த இரண்டாவது வகை திருமணங்கள் தான். இரண்டாவது வகை புள்ள பெரிய பிள்ளையாயிருச்சு, 4 வருஷமாச்சு கட்டி கொடுப்போம், பையன் படிச்சுட்டான் சம்பாதிக்கிறான் வேலைக்கு போறான் கட்டி கொடுத்துருவோம். இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டார்களா? கடமைகள், உரிமைகள், குணங்களை அறிந்து கொண்டார்களா? அதை பேணக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த தகுதி இவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதையெல்லாம் சோதித்து பார்க்காமல் இன்று பல திருமணங்கள் நடக்கின்ற காரணத்தினால்தான் திருமணம் மகிழ்ச்சியை, அன்பை, பாசத்தை, புரிந்துணர்வை, நெருக்கத்தை, நல்ல உறவை தருவதற்கு பதிலாக மனக்குழப்பங்களை, சண்டை சச்சரவுகளை, மனஸ்தாபங்களை, பிணக்குகளை, மனக்கசப்புகளை உருவாக்குகின்றன. அன்பானவர்களே, இந்த ஒரு சின்ன அமர்விலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது சண்டை சச்சரவு இல்லாத குடும்பத்தை எப்படி உருவாக்குவது. 4வது அத்தியாயம் சூரா நிசா, அதில் 34வது வசனம், அதுதான் நம்முடைய இன்றைய சண்டையில்லா குடும்பம் என்ற அந்த தலைப்புக்குண்டான அடிப்படை வசனம். 4:34, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தல் அல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம் ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிழாத்துன் லில்கைபி பிமா ஹஃபிழல்லாஹ் வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன فَعِظُوهُنَّ وَهْجُرُوهُنَّ فِي الْمَضَاجِعِ وَاضْرِبُوهُنَّ فَإِنْ أَطَعْنَكُمْ فَلَا تَبْغُوا عَلَيْهِنَّ سَبِيلًا إِنَّ اللَّهَ كَانَ عَلِيًّا كَبِيرًا. எத்தனாவது அத்தியாயம்? 4. வசனம் 34. தோனியே, اللهم صل على نبينا محمد وعلى آله وصحبه وسلم. அன்பானவர்களே, கணவன் தனக்குள்ள, தனக்கென்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தகுதியை உடையவனாக இருக்க வேண்டும், முதலாவது விஷயம். இரண்டாவது, மனைவி தனக்கென்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய குணத்தை உடையவளாக இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் தனக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய தகுதியை உடையவனாக இருக்க வேண்டும், ஒன்று. மனைவி அல்லாஹு தஆலா தனக்கு சொல்லி இருக்கக்கூடிய, அதாவது மனைவிக்கு சொல்லி இருக்கக்கூடிய குணத்தை உடையவளாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். கணவனிடத்திலே உள்ள முதல் தகுதியாக அவனிடத்தில் குடும்ப நிர்வாக திறமை இருக்க வேண்டும். குடும்ப நிர்வாக திறமை இருக்க வேண்டும். முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை புரியக்கூடிய திறமை இருக்க வேண்டும். யாரை எப்படி கையாளுவது என்ற சமய சந்தர்ப்ப அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். எப்போது எப்படி பேசுவது, யாரிடத்தில் எப்படி பேசுவது, தாயிடத்தில் எப்படி பேசுவது, தாயிடத்தில் மனைவி இருக்கும்போது பேசும்போது எப்படி பேச வேண்டும், மனைவியிடத்தில் தாய் இருக்கும்போது எப்படி பேச வேண்டும், தந்தையிடம் எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளுக்கு முன்னால் தாயிடத்தில் எப்படி பேச வேண்டும், விருந்தாளிகள் இருக்கும்போது மனைவியிடத்தில் எப்படி பேச வேண்டும், குடும்ப செலவுகளை எப்படி திட்டமிட்டு வரையறுத்து செய்ய வேண்டும், விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்துவது, தன்னுடைய வருவாய்க்கு ஏற்ப எப்படி குடும்பத்தை நடத்துவது, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இதற்குத்தான் சொல்லப்படும் கணவன் குடும்பத்தை நிர்வகிப்பதற்குண்டான தகுதி உடையவனாக இருப்பது என்பது. கணவன் குடும்பத்தை நடத்துவதற்குண்டான தகுதி, அதில் முதலாவது நிர்வாக தகுதி, இரண்டாவது மற்றவர்களிடத்திலே, அதாவது குடும்பத்துக்குள் முதலாவதாக ஒருவர் மற்றவரை எப்படி கையாளுவது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மனைவிய ரூமுக்குள்ளார வச்சுக்கிட்டு ஒரு கணவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொதுவாக சொல்றேன், உடனே யாரும் இப்படித்தான் பேசணும்னு விளங்கிறாதீங்க, நடக்கிறது சொல்றேன், புரியுதா? மரம் மண்டு, உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? நான் சொன்னா நீ கேட்கிறியா? எப்ப பார்த்தாலும் இப்படி செய்றிய, நான் ஒண்ணு சொன்னா நீ இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறிய, உனக்கு அறிவு இல்ல, ஏன் கிறுக்கா நீனு, பைத்தியமா இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட மணிக்கணக்கா பேசுறாரு. இப்படி அவங்க பேசாம சரி இல்லைங்க நான் செஞ்சங்க அப்படி ஆகி போச்சுக்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்சா? ஒரு மணி நேரமா திட்டினாரு, ஒரு பெரிய ரியாக்ஷனே வரல, பிரச்சனையே வரல, முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அடுத்த நாள் டிஃபன் சாப்பிட்றாங்க. அப்போ மனைவி டிஃபன் பரிமாறுறாங்க, அம்மா அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ மனைவி சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ கணவன், ஏண்டி என்னடி தோசை சுட்டு வந்திருக்கிற, இப்படி தான் உங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாளா, தோசை சுட கற்றுக் கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. நேற்று ராத்திரி ரூமில் மணிக்கணக்காக திட்டினாப்புல, ஒன்றுமே கோபமே வரல, இப்போ ஒன்றும் சொல்லலை, என்னடி தோசைன்னு கேட்டாப்புல. மனைவிக்கு கோபம் வந்துச்சு, மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக பேசலை, அடுத்த நாள் பேசலை. என்னம்மா வித்தியாசம், மாமியார் முன்னாடி திட்டிட்டாப்புல, மாமியார் முன்னாடி மட்டம் தட்டிவிட்டாப்புல. நீங்கள் என்ன வேணாலும் என்ன பேசுங்கங்க, தனியாக ரூமில் வச்சு திட்டுங்க, உங்கள் அம்மா முன்னாடி என்னை திட்டாதீங்க. நடக்குதா இல்லையாங்க சொல்லுங்க, நடக்குது, நடக்கலைன்னா சொல்லுங்க, நம்ம விவரிக்க வேணாம், போயிட்டு இருக்கலாம். இல்லை நடக்குதா இல்லையா, உங்கள் அம்மா முன்னாடி என்னை திட்டிவிட்டீங்க, எனக்கு அப்போ என்ன மரியாதை இருக்கு? நீங்கள் என்னை திட்டிவிட்டா, நீங்கள் ஒன்று திட்டா அவங்க நாலு திட்டுவாங்க இல்லையா, மற்றவங்க முன்னாடி எனக்கு குறை சொல்லிட்டீங்க நீ அப்படின்னு கோச்சுக்கிறான். நடக்குதா இல்லையா? அதே போல மனைவியினுடைய செயலை அதில் தப்பு கண்டுபிடிக்கிறாரு. சரி பிடிக்கட்டும், பேசாமல் இருப்பாங்க மனைவி. பிள்ளைங்க முன்னாடி, பிள்ளைகள் முன்பு தன்னுடைய மனைவியை திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறங்கிறாரு. அப்போ அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, மனதில் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி அவங்களுடைய இமேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறமா இவர் சொல்வார் தன்னுடைய மனைவி இடத்துல, பிள்ளைய கண்டிப்பாக வளரு, கண்டிப்பாக வளரு, நீ கண்டிஷனாக வைக்க மாட்டேங்கிற, கண்டிஷனாக வை, கண்டிஷனாக வை, கட்டுப்பாடாக வையின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கண்டிஷனாக தாங்க இருக்கிறேன், கண்டிப்பாக தாங்க இருக்கிறேன், சொல்ல தாங்க செய்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டு பேருக்குமே புரியல, நான் கண்டிச்சாலும் புள்ள கேட்க மாட்டேங்கிறான், புள்ள கண்டிச்சாலும் மனைவி கண்டிச்சாலும் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான். இப்ப இதே போலதான் மனைவி என்ன செய்யறாங்க, கணவன் கண்டிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வியாபாரத்தில் உள்ள டென்ஷனு, வேலையில் உள்ள டென்ஷன் புள்ள மேல தான் காட்டுவீங்களா? விடுங்கண்ணா, சின்ன பையன் தானே, போக போக திருந்திப்பான், அப்பப்போ வரும்போது அவனுக்கு அந்தந்த அறிவு வரதானே செய்யும், விடுங்க அப்படின்னு மனைவி குறுக்கே வந்து கணவனை மட்டம் தட்டுகிறாள். புரியுதுங்களா? இப்ப என்ன நடக்குது? கடைசியில பிள்ளை முடிவு பண்ணிடுவான், அம்மாவும் ஹாஃப், எங்க அத்தாவும் ஹாஃப்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவும் பாதி, எங்க அத்தாவும் பாதி, யார் பேச்சும் கேட்க கூடாதான்றான். ரெண்டு பேருக்குமே அறிவு கிடையாது. அப்ப அவனுக்கு அத்தா எது சொன்னாலும் ஏதோ டென்ஷன்ல திட்டாரு போல இருக்கு, நல்லதுக்கு திட்டல அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவான். என்னமா கரெக்டா சொல்றா தப்பா சொல்றா? பிள்ளை முடிவுக்கு வந்துருவான், அத்தா எது சொன்னாலும் அவருக்கு ஏதோ பிசினஸ்ல பிரச்சனை போல இருக்கு, அதான் ஏமால காட்டுறாருன்னு சொல்லிட்டு. அம்மா திட்டினா அம்மாவுக்கு புத்தி இல்லை, இப்படிதான் திட்டும், அதான் அத்தா சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் மைண்ட் செட்ல அழகா சைத்தான் பதிவு பண்ணிடுவான். அதனால யார் பேச்சையுமே கேட்காம ரொம்ப நல்ல பிள்ளையா வளருவான், புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல பிள்ளையா வளருவானா அது என்ன நல்ல பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கடைசியில முட்டிப்பீங்க, வச்சுப்பீங்க, என்ன செஞ்சாலும் புத்தி வராது, கடைசியில வேற வழி இருக்காது, இவனை கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணுவீங்க. கடைசியில இவனை கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்தாதான் நம்ம நிம்மதியா இருப்போம்னு முடிவு பண்ணுவீங்க. ஹாஸ்டல்ல போய் சேர்ப்பீங்க, கடைசியில அந்த பையன் முடிவு பண்ணுவான், நான் எங்க அத்தா அம்மாவுக்கு சுமையா இருக்கிறேன், எங்க அத்தா அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் என்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு, எப்படியோ சரி நம்மளாவது பொழைச்சு போவோமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவன் எங்கேயோ அங்க. ரெண்டு விதமா நடக்கும், அதுல ஒரு விதத்தை சொல்றேன். தட்டு தடுமாறி படிச்சு கிடிச்சு முன்னேறி காசு பணத்தை சம்பாதிச்சு கடைசியில கல்யாணம் நடந்த உடனே பாப்பான், என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டீங்கல்ல, நான் என்ன செய்யறேன் பாருங்க உங்களன்னு சொல்லிட்டு அவன் மனைவியோட கூட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவான். நீங்க ரெண்டு பேரும் இங்க கிடங்க, தனியா கிடங்க. இல்லையா, இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஆளுக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுவான். ஏன்? பிள்ளை பருவத்திலே பெற்றோர்களிடத்திலிருந்து அவன் அன்பை பெறாத காரணத்தால் இவன் வாலிபனாக ஆனதற்கு பிறகு, பெற்றோர்கள் முதியவர்களாக ஆனதற்கு பிறகு அந்த அன்பை பாசத்தை இவனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போய்விடும். அல்லது அந்த ஸ்கூல் காலேஜுக்கு போன இடத்துல அங்கே ஏதாவது அவனுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் நட்புகள் கிடைக்குமேயானால் அடுத்து அவனுடைய பாதையே மாறிப்படும். இந்த ரெண்டுத்துல ஒன்று கண்டிப்பாக நடக்கும், அல்லா பாதுகாக்கும். அன்பானவர்களே, அதற்குத்தான் இந்த 34வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஆணுக்கு சொல்கிறான், ஒரு ஆண் முதலில் குடும்பத்தை நிர்வகிப்பதற்குண்டான தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். நிர்வாகத்திறமை, அதுபோன்று பேச்சு திறமை. பேச்சு திறமை என்றால் மேடை பேச்சு சொல்லலை, முதல்ல யாரிடத்தில் எப்போது எப்படி பேச வேண்டும். அதே போல இப்போ ஒரு விஷயத்தை சொன்னா இல்லையா, அம்மாவிடத்தில் இவர் சின்ன பிள்ளையா வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அம்மாட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருப்பாரு, எவ்வளவோ அம்மாவை ஏசிருப்பார், மனசுல ஏசன இருந்திருக்காது. யாருமே அம்மாவை மனசால ஏசன ஏச மாட்டாங்க, பிரியத்தில் பாசத்தில் பேச்சுகள் ஏதாவது முன்னப்புன ஆகிட்டே இருக்கும். அம்மா காரங்க ஒண்ணுமே சொல்லி இருக்க மாட்டாங்க, புள்ள புள்ள புள்ளன்னு அன்பா இருந்திருப்பாங்க. கடைசியில கல்யாணம் கட்டி வந்ததுக்கு பிறகு இப்ப எது சொன்னாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எது சொன்னாலும் எங்க அம்மாவுக்கு நான் சொல்றது பிடிக்கல, சண்டை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்வார். அப்பதான் நம்ம கேட்கிறோம், என்ன என்றால் இவர் எது சொன்னாலும் தன்னுடைய மனைவியின் முன்னால் அம்மாவை பேசுகிறார். யார் முன்னாடி? யார் முன்னாடி? மனைவியின் முன்னால் அம்மாவிடத்திலே எரிந்து விடுகிறார், கோபிக்கிறார், சடைந்து கொள்கிறார், அல்லது ஏசுகிறார், திட்டுகிறார். முன்னாடி வெளியிலிருந்து ஒரு பெண்ணும் வெளியால் அங்க இல்லாம இருந்தாங்க. அப்ப அம்மா புள்ள என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க, எதுவுமே மனசுல எடுக்கல. இப்ப வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு மருமகள், என்ன தெரிந்தாலும் வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு முன்னாடி இப்படி என்ன பேசுறானே என்பது. அவன் எப்போதும் போல இயற்கையா பேசிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு தெரியல. ஆனா அம்மா காரங்க உள்ளத்துல நொந்துகிட்டே இருக்காங்க, தன் மனைவி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தன் மனைவி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு மனசுல எரிந்து விழுகிறாங்க. என்னப்பா நீ இப்படி பேசுறன்னு கேட்கும்போது அவனுக்கு புரியல, என்னடா இப்படித்தானே இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தோம், இப்ப பேசினா கோச்சுக்கிறாங்களே, இப்ப என்ன அடுத்து நடக்கும், என்ன நடக்கும்? இப்படி மனைவியின் முன்னால் தாயிடத்திலே இந்த ஆண் எரிந்து விடுகின்ற அல்லது கோபிக்கின்ற காரணத்தால் அந்த அம்மாவால் திரும்ப அந்த கோபத்தை மனைவி அதாவது மகனிடத்திலே காட்ட முடியாது. யாரிடத்திலே காட்டுவார்? மருமகளிடத்திலே காட்டுவார். அதனால தமிழ்நாட்டில் ஒரு அழகான பழமொழி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன பழமொழி அது சொல்லுங்க? ஒரு நல்ல பழமொழி உங்களுக்கே தெரியும், வாயிலெல்லாம் வந்துருச்சு. சொல்லுங்க என்ன பழமொழிமா? மாமியாரு மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா போன் சட்டி. அதாவது எது செஞ்சாலும் மருமகளை குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சமைச்சு வச்சா கூட எப்படிடா அதுல உன்னை தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்னு சம்பந்தமோ சம்பந்தம் இல்லையோ ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய இவர் பாப்பாரு, ஏன் அம்மா என் ஒய்ஃபு என்ன செஞ்சாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பாப்பாரு. கடைசியில சரி அம்மா உனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒத்து வரலையா, நான் அவளை கொண்டு போய் தனியா வச்சிடறேன். சரி ஒய்ஃபை கொண்டு போய் தனியா வச்சாச்சு, நீ எங்க இருப்ப? ஒய்ஃபை கொண்டு போய் தனியா வச்சுட்டு தாங்க எங்க இருப்பீங்க? ஹஜரத் எங்க இருப்பாரு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனைவி எங்க, ராணி எங்கேயோ, ராஜா அங்கே, அப்படியே போயிடுவார். முடிஞ்சு அம்மாவும் அம்மனு விட்டாச்சு. இதான் ரிசல்ட்டா தான் வரப்போகுது. அன்பானவர்களே, அந்த இரண்டாவது எப்படி பேசுவது என்பதை தெரிய வேண்டும். இதை தான் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல போறேன். நிர்வாக திறமை பத்தி நான் இப்ப சொல்ல போறது. பேசுறது, ஒரு ஆண் தன்னுடைய அணுகுமுறையை மனைவி தப்பு செய்யும் போது எப்படி கண்டிப்பது, தாய் தப்பு செய்யும் போது எப்படி கண்டிப்பது, மனைவியின் தப்பை கண்டிக்கும் போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவது. இப்ப பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் திட்டியே பழகிட்டோம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தைகள் நெருப்பு கங்குகளை விட பயங்கரமானவை. வார்த்தைகள் நெருப்பு கங்கை விட பயங்கரமானவை. ஒரு பெரிய வீடுங்க, அதை எரிக்கிறதுக்கு எவ்வளவுங்க நெருப்பு தேவைப்படும்? ஒரு பெரிய வீட்டை எரித்து கொளுத்தி நாசமாகணும், அதுக்கு எவ்வளவு நெருப்பு வாங்கிட்டு வரணும்? போய் ஒரு 10 கிலோ நெருப்பு வாங்கிட்டு வரலாமா? ஒரு தீ குச்சி ஒரு பொறி போதும். சகோதரிகளா கவனமா கேளுங்க, கேளுங்க. பிள்ளைகளுக்கு நான் இப்ப சொல்லுவேன், நீங்க உம்மாமாக வாப்பாமார்கள் சொன்னதை சொல்லிட்டு ஆஹா அஜர்த்து நமக்கு சப்போர்ட்டா பேச போறான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இப்ப நான் உமா மார்ட்டையும் வாப்பா மார்ட்டையும் கேட்க போறேன், பிள்ளைங்க உங்களை எப்படிலாம் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில வீட்டில் இப்படிலாம் ரிவர்ஸில் நடக்குது. முன்னாடி காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கோபப்பட்டாங்க, இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. எப்படி பிள்ளைகள் உமா உமா நீ என்னத்தை படிச்ச, நீ உங்கள் அம்மா உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா, இப்படித்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தாளா அப்படின்னு பிள்ளைகள் ரிவர்ஸில் பேசக்கூடிய காலத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கா இல்லையா? அதனால நான் இப்போ அங்கேயும் கேட்பேன், அதனால கவனமாக கேளுங்க. அப்போ கவனியுங்கள், வார்த்தைகள் நெருப்பு கங்குகளை விட பயங்கரமானவை. ஒரு பெரிய வீடல்ல, ஒரு நாட்டையே ஒரு காட்டையே எரித்து சாம்பலாக்குவதற்கு சில நெருப்பு துளிகள் போதுமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவேதான் நமது அல்குர்ஆனிலே இந்த வார்த்தைகள் பேச்சுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பாருங்க, சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம், அதுல 83வது வசனம். 2வது அத்தியாயத்தில் 83வது வசனம். அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான், வகூலு லின்னாசி ஹுஸ்னா, வகூலு லின்னாசி ஹுஸ்னா. மக்களிடத்தில் பேசும்போது மிக அழகிய பேச்சுகளை பேசுங்கள். இது பொதுவா அல்லாஹு தஆலா யாரு யாரிடம் எப்போது பேசினாலும் சரி, கவனியுங்கள், யார் யாரிடம் எப்போது பேசினாலும் சரி மிக அழகிய வார்த்தைகளையே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குறிச்சுக்கிட்டே வாங்க. ரெண்டு மூணு ஆயத்தை சேர்த்து சேர்த்து அதுக்கு நம்ம விளக்கத்துக்கு போவோம். சூரா பனி இஸ்ரவேல் 17வது அத்தியாயம் 53வது வசனம். 17வது அத்தியாயம் 53வது வசனம். சூரா பனி இஸ்ரவேல் 17வது அத்தியாயம் 53வது வசனம். இதெல்லாம் நீங்க உடனே வீட்டில் போய் பெரிய பேப்பர்ல எழுதி வீட்டில் மாட்டி வச்சிருங்க, கொஞ்ச நாளைக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். وَقُلِّ عِبَادِي يَقُولُ الَّتِي هِيَ أَحْسَنُ. நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் கட்டளையாக சொல்லுங்கள், அவர்கள் மிக மிக அழகிய வார்த்தைகளையே தங்களுக்கு மத்தியில் பேசட்டும். எப்படி சொல்கிறார் நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் எப்போதும் மிக மிக அழகிய வார்த்தைகளை மிக மிக அழகிய வார்த்தைகளையே பேசட்டும். ஏனென்றால் ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை உண்டாக்குவதற்கு, கோபத்தீயை மூட்டுவதற்கு, அவர்களுக்கு மத்தியில் மனக்கசப்புகளை உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு மத்தியில் ஒருவர் மீது மற்றவருக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு, ஒருவருக்கு மற்றவர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி பிணக்குகளை ஏற்படுத்தி பிரிவினைகளை உண்டாக்குவதற்கு ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் மனித குலத்திற்கு மிக தெளிவான எதிரியாக இருக்கின்றான். யாரு சைத்தான்? சைத்தான் தான் சைத்தான், புல்ல சைத்தான் கிடையாது. யாருமா சைத்தான்? சைத்தான் தான் சைத்தானை தவிர யாரு சைத்தான் இல்ல? பிள்ளைகள் சைத்தான் அல்ல, மனைவி சைத்தான் அல்ல, கணவன் சைத்தான் அல்ல, இப்லீஸ் தான் சைத்தான். அவன் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்? என்ன எதிர்பார்க்கிறான்? பிரிவினையை உண்டாக்குவதற்கு, மனக்கசப்புகளை உண்டாக்குவதற்கு, சண்டை சச்சரவுகளை உண்டாக்குவதற்கு, வெறுப்பை உண்டாக்குவதற்கு. புரியுதா? நீங்க ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சஹிஹான ஹதீஸ் தான். ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு பாராளுமன்றத்தை கூட்டுறான், அவன் ஒரு பார்லிமெண்ட் வச்சிருக்கிறான். அதுல எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, நாட்டாம பஞ்சாயத்து தலைவர், இப்படி வார்டு தலைவர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. படிச்சிருக்கிறீங்களா ஹதீஸ்? ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு பார்லிமெண்ட் அவன் கடல்ல போடுறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, இடம் வேணும்ல. அப்ப கடல்ல போட்டு அப்ப ஷைத்தான் எல்லாரையும் கூப்பிட்டு, அஜரத் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுல பெரிய அஜரத்து, சின்ன அஜரத்து, நடு அஜரத்து, படிச்ச அஜரத்து, படிக்காத அஜரத்து, பறக்கிற அஜரத்து, நடந்து போற அஜரத்து, ஊர்ந்து போற அஜரத்து, எல்லாரும் வருவாங்க. வந்து ஒரு ஒருத்தரா ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சரிப்போ 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 சரிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில ஒரு குட்டி அஜரத்து வருவாரு, ராஜா மகாராஜா அப்படிம்பாரு. சொல்லுடா கண்ணே, கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுன்னு சொல்லுவாங்கடா, பாடா முன்னாடி அப்படிம்பாரு. நீ என்னடா செஞ்ச அப்படிம்பா, ராஜா அப்படிம்பா. என்னடா இப்படினா எப்படிடா, என்னடா சொல்லுடா ராஜா. போனனே ஒரு வீட்டுக்குள்ளார, போனனே ஒரு வீட்டுக்குள்ளார, கணவன் ஒன்று சொல்ல, மனைவி பதில் சொல்ல, நான் இவரை ஏத்த, இவர் ஏற அந்த பக்கம் போய் அவங்கள மேடமை ஏத்த, கடைசியில சாரை ஏத்த, அப்புறம் ராணியை ஏத்த, ராஜாவை ஏத்த, துரையை ஏத்த, இப்படி ரெண்டு ராஜா ராணியை மாத்தி மாத்தி ஏத்தி விட்டு கடைசியில ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டு வந்தனே அப்படிம்பாப்புல. எப்படி ரெண்டு பேரையும் கவனிக்கிறீங்களா இல்லையா? ரெண்டு பேரையும் முடுக்கு முடுக்குன்னு முடுக்கி விட்டு விட்டு அஜரத்து என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு, பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப தன்னுடைய குருட்ட போய் இவர் சொல்வார், குருவே இப்படி ஒரு காரியத்தை பண்ண, சைத்தா அப்படியே சிம்மாசனத்திலேருந்து எந்திரிச்சு அவனை தூக்கி வச்சு அவன் நெஞ்சோட அணைச்சி, அப்போ ரொம்ப பெரிய நல்ல காரியத்தை செஞ்சு நீ தாண்டா என் ஆளு அப்படிம்பாப்ப. இந்த ஹதீஸ் புரிஞ்சுங்களா? மனசுல பதிவு பண்ணி கொள்ளுங்க. இப்போ இடையில இடையில எல்லாரும் சொன்ன விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளார சேர்த்துக்கிட்டே வரும். இந்த கோபம் இருக்குது எங்க இருந்து வருது? சைத்தான்கிட்ட இருந்து வருது. அதனாலதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே ஒழு செய்து கொள்ளுங்கள், கோபத்தில் எதையும் பேசாதீங்க, நின்று இருந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து இருந்தால் சாஞ்சி கொள்ளுங்க, சாஞ்சிருந்தா படுத்துக்கிட்டாங்க. கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க அப்படின்னாங்க. வார்த்தைகள் காயப்படுத்தும்படியான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பேசியே விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஒரு மூமின் ஃபாஹிஷா கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். ஒரு மூமின் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்கவே மாட்டான், அது அவருடைய பண்பே கிடையாது. கல்லா லா யகூனுல் மூமினு லஆனா, ஒரு மூமின் சபிப்பவனாக, இதெல்லாம் சாபம் தான், எருமாடு பேயே லூசே மண்டை மரமண்டை முட்டால மடையிட பைத்தியமே இதெல்லாம் சாபம். இதெல்லாம் என்ன என்னங்க? இதெல்லாம் சாபம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மூமின் சபிப்பவனாக இருக்கவே மாட்டான். அப்ப இந்த கோபம், அந்த கோபத்தை தொடர்ந்து வார்த்தையில் பிரயோகம், தவறான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகள் இருவருக்கும் இடையிலே மிகப்பெரிய அந்த அன்பு என்ற ஒரு பாலம் இருந்துச்சு பாருங்க. கவனிங்க, இந்த பக்கம் கணவன், இந்த பக்கம் மனைவின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு பேரையும் சேர்ப்பது அன்பு என்ற பாலம், பாசம் என்ற பாலம். இந்த கோபத்தினால இருவரில் ஒருவர் மற்றவரிடத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அந்த பாலத்தை உடைக்கக்கூடிய ஒரு ஒரு பாம். யோசிக்கிறீங்களா? கணவன் இந்த பக்கம், மனைவி இந்த பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு பேரையும் சேர்க்கிறது எது? அன்பு என்ற பாலம், பாசம் என்ற பாலம். புரியுதுங்களா? அப்ப இந்த அன்பு பாசம் என்ற பாலத்தை எது உடைக்கிறது? கோபத்தில் வெளியாகக்கூடிய மனக்கசப்பான அருவறுப்பான ஏச்சுகளோ பேச்சுகளோ சாபங்களோ முரட்டுத்தனமான வார்த்தைகளோ மூடத்தனமான பேச்சுகள், இதெல்லாம் அந்த பாலத்தை அங்கங்க பாம் போட்டு உடைக்கிற மாதிரி அந்த உடைச்சிக்கிட்டே வரும், வீரல் விட்டுக்கிட்டே வரும். கடைசியில் ஒரு நேரத்தில் மொத்தமாக பாலம் இடிஞ்சு விழுகுமா இல்லையா? எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்காது, ஒரு ஒரு இடத்துல விழுந்துக்கிட்டே இருக்குது பாம், பெரிய பாலம். கடைசியில் ஒரு நேரத்தில் மொத்தமாக இல்லாமல் போயிடும். இவங்க இந்த பக்கம் போக முடியாமல் பாலம் உடஞ்சிருச்சுன்னா என்னாகும்? இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் போக முடியாது. அதுதான் தலாக்கில் போய் முடியுது. எங்கே போய் முடிகிறது? தலாக்கில் போய், குலால போய், விவாகரத்தில் போய் முடிஞ்சிருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். இதே இந்த சூறாவில் தான், பனி இஸ்ராயில் தான். குறிப்பாக தாய் தந்தையர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் தாய் தந்தையரின் விஷயத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக முஸ்லிம்கள் எல்லோரும் எல்லோரிடத்திலும் இப்படித்தான் பேச வேண்டும் என்பது பொது சட்டம். கவனிக்கிறீங்களா? இந்த ஆயத்து சூரா பனி இஸ்ராயில்ல 23வது வசனம், 17வது அத்தியாயத்தில் 23வது வசனம். முதல்ல சொன்னது 53, சரியா? இப்ப சொன்னது 23. இந்த வசனத்தில் குறிப்பா பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கான ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒழுக்கம் சொல்லப்பட்ட இடத்தில் பெற்றோர்களுக்காக என்று விசேஷமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஆயத்தினுடைய சட்டம் என்ன? பொதுவான சட்டம், எல்லோரும் எல்லோரிடத்திலும் இப்படித்தான் பேச வேண்டும் என்பது. அது என்ன? வலா தன்ஹர்ஹுமா, கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே போவோம். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், ولا تنهرهما وقل لهما قولا كريما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما நீங்கள் அவர்களிடம் சி போ வா என்று தாழ்வாக, அதாவது தரம் தாழ்த்தி பேசாதீர்கள். அவர்களை மிரட்டி அதட்டி பேசாதீர்கள். மிக மிக கண்ணியமாக அவர்களிடத்தில் பேசுங்கள். இங்கு அவர்களிடம் என்று யாரை சொல்ல அல்லாஹ் சொல்கிறான்? பெற்றோர்கள். குறிப்பா பொதுவா எல்லாருக்கும் அப்படித்தான் சட்டம். எப்படி? உதாரணமா, டேய் பள்ளிவாசல இருந்து போய் பேசாதரா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே வந்து நல்லா பேசுறேன்னு அர்த்தம். எங்க அப்படியா? டேய் பள்ளிவாசல இருந்துகிட்டு போய் பேசுற, ஏன்டா பள்ளிவாசல இருந்து போய் பேசுற அப்படின்னு சொன்னா, சரி எனக்கு நான் வெளியே வந்து போய் பேசிக்கிறேன் அப்படியா அர்த்தம்? ஒருத்தர் ரமதான் மாசத்துல தப்பு பண்ணிட்டு இருக்க, டேய் ஏன்டா ரமதான் மாசத்தில் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, அப்படியா பரவாயில்ல ரமதான் முடியட்டும் என் வாழை அவுத்து விட்டுறேன் அப்படின்னா அது பேர் அறிவாளியா? அது புரியுதலா? ஏன்டா உங்க அம்மாட்ட இப்படி பேசுற அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏன்டா உங்க அம்மாட்ட போய் இப்படி பேசுற? அப்ப மத்தாள்கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கணும் அர்த்தம்? அப்படியா இந்த வேம தலையாற்றிய அப்படியா அர்த்தம்? இல்ல என்ன, அதாவது ஒழுக்கம் என்பது எல்லோரிடத்திலும் பேண வேண்டும், அதுல தாய் தந்தை இடத்துல ரொம்ப கண்டிப்பா பேணப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் யாரிடத்திலும் பேசக்கூடாது, அதுல தாய் தந்தை இடத்துல அறவே பேசக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த வசனத்தை 23rd வசனத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான பேச்சுகளை பேசுங்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு வழக்கில் சாதாரணமாக பேச்சு வாடி போடி வாடா போடா கிறுக்கு லூசு முட்டாளு பைத்தியம் அறிவு இருக்கா உனக்கு இப்படியே திட்டியே பேசி பழகிட்டோங்க. கடைசியில் என்ன நான் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னா, இல்லை இதை அன்பா பேசிக்கணும். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாடி போடி பைத்தியம் லூசு, நான் என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுங்களா? இல்ல இல்ல நாங்க அன்பா பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்கா இல்லையாங்க? நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்க? வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன விரும்புறீங்க? இப்ப நம்ம சகோதரிகள்கிட்ட கேட்போமே, ஏமா நீங்க ரெண்டு தோழிகள், ரொம்ப பிரியமான ரெண்டு தோழிகள், எப்படிமா நீங்க பேசிக்கிறீங்க, கொஞ்சம் பேசி கேட்டுங்க. நம்ம எல்லாம் இஞ்சி ஓடிட வேண்டியதுதான், யாருமே இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த என் புள்ள போன்ல அதனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசும்போது நான் பார்க்கறத சொல்றேன், நான் சொல்லி சொல்லி கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இப்படி பேசக்கூடாது. இல்லை இல்லத்தா என் ஃப்ரெண்டு தாங்கணும். அரே என்னடா ஃப்ரெண்டுகிட்ட போய் எதிரிட்ட பேசுற மாதிரி பேசுற? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியல? எப்படி பேசுவீங்கம்மா பேசி காட்டுங்க. ரொம்ப க்ளோஸா ஒன்னாம் கிளாஸ்லேருந்து ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு வரீங்க, எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வந்துட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்படி பேசிப்பீங்க? மரியம் நீங்க நல்லா இருக்கீங்களா? மரியம் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர? நீங்க எப்போ வருவீங்க எங்க வீட்டுக்கு? உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்பீங்களா? ஏண்டி மரியம் எங்கடி இவ்வளோ நேரமா வரல, எங்கடி போன லூசு அறிவில்ல, எவ்வளோ நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரமாட்டேன் சீக்கிரமா, அப்படி பேசுவீங்களா? எப்படி பேசுவீங்க சொல்லுங்கம்மா? இந்த ரெண்டாவது பேசுன மாதிரி தானே கேட்டா நாங்க ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறோமா? என்னங்க அந்யோன்யம் இது? இது பேர் அந்யோன்யமா? கிறுக்கு தனங்கிறது. யோசிச்சு பாருங்க, நாம் என்ன ஆக்கி விட்டோம் என்று சொன்னா, இப்படி முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான பேச்சுகளை எல்லாம் நம்முடைய அந்யோன்யம் அன்புக்கு அடையாளம் ஆக்கிட்டோம். அகராதியிலே தப்பு பண்றோம், நம்ம டிக்ஷனரியிலே தப்பு பண்றோம். என்ன சகோதரர் நான் சொல்றது புரியுதா? எங்கேயோ தப்பு பண்ணோம், முன்னாடியே தப்பு பண்ணிட்டோம், அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு. நம்முடைய வார்த்தைகளை முதலிலே நாம் சரிபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு முன்மாதிரி. எங்கேயாவது இப்படி பேசியிருக்கிறாங்களா? அவர்களுடைய தோழர்கள் எங்கேயாவது இப்படி பேசியிருக்கிறாங்களா? அன்பு கலக்காத, மரியாதை கலக்காத, மதிப்பு கலக்காத எந்த வார்த்தையையும் நான் பேச மாட்டேன் என்று முடிவு செய்து விடுங்கள். புரியுதா? கணவனும் சரி மனைவியும் சரி, உங்களது பேச்சில் அன்பை நீங்கள் கலந்து விடுங்கள், மரியாதையை கலந்து விடுங்கள், மதிப்பை கலந்து விடுங்கள். யாரிடத்திலையும் சரி, நான் கேட்கிறேன், மனைவினா வாடி போடி லூசு கிறுக்குன்னு பேசணும்னு யாருங்க சொல்லி கொடுத்தா? குரான் சொல்லி கொடுத்துருக்கா? நீ எனக்கு ஒரு ஆயத்தை காட்டுங்க, ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை காட்டுங்க. மனைவினாலே ஏசணும் அப்படின்னு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை எவ்வளவு அன்பா கூப்பிட்டுக்கிறாங்க. மனைவி கோபமா இருந்தாலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல்லா நான் உங்க மேல கோபமா ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷா நீங்க என் மேல எப்ப கோபமா இருப்பீங்க, எப்ப பிரியமா இருக்கீங்க நான் கண்டுபிடிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம மனைவிமார்கள் கோபமா இருக்காங்கிறது எப்ப கண்டுபிடிச்சுக்கலாம் சொல்லுங்க? பாத்திரம் உடையும், பறக்கும் பாத்திரம்லாம் டமா டிமில்னு சத்தம் வரும், அல்லது சொல்லுங்க சொல்லுங்க, கதவு தாப்பா போடும்போது அப்படியா? சாப்பாடு சாப்பாடு உப்பு கொஞ்சம் கூட போட்டுருவாங்க, வா எடுத்து கொடுப்பீங்க போல இருக்க, சொல்லி கொடுத்து சாப்பாட்டில் உப்பை கூட போட்டுருவாங்க, அல்லது மிளகாத்தூளை கூட போட்டுருவாங்க. வேற பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, அத்தா மேல கோபத்தில் சார் அத்தாவை அடிக்க முடியாது, கணவன் அடிக்க கைட்டு பட் இப்பாவும் இது என்ன பண்ணும் புள்ள இது பாவம் வலிக்குதேன்னு ஓடுது. கடைசியில் கோபம் யாரு மேல? பாப்பா மேல கோபம். வேற சில வீட்டில் நடந்தது கேள்விப்பட்டிருக்கிறேன், சில வீட்டில் பார்க்கவும் செஞ்சிருக்கிறேன், டமான்னு கதவு சாத்திர சத்தம் கேட்கும், ஓ மேடம் கொஞ்சம் அங்கே சூடா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க ஏதாவது டீ காஃபி கேட்பீங்க, வரவே வராது, லேட் ஆகிட்டே இருக்கும், என்ன டீ போடலையாமா போடுமா சீக்கிரம் போகணுங்கிறாங்க, வர்றேன் வர்றேன் இந்த போட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், எப்ப பத்து நிமிஷமா பாத்திரம் கழுவுறாங்களா டீ போடுற பாத்திரத்தை, அப்புறமா டமான்னு ஒரு சத்தம் வரும், ஓ மேடம் கொஞ்சம் அங்க அன்சிஸ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி நிறைய விதமான இந்த பாருங்க, இதெல்லாம் நம்முடைய பெண்கள் செய்யக்கூடிய அந்த விதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லா மேல கோபமா இருந்தாங்க, ரசூலுல்லானா புரியணும் இதை பின்னாடி சொல்றாரு, என் மேல எப்ப நீங்க கோபமா இருப்பீங்க, எப்ப பிரியமா இருப்பீங்கிறத ஆயிஷா நான் உங்க பேச்ச வச்சு புரிஞ்சுப்பேங்கிறாங்க. பாத்திரம் உடைஞ்சதை வச்சு கிடையாது, கதவு சாத்தினதை வச்சு கிடையாது, பிள்ளைகளை போட்டு அடிச்சதை வச்சு கிடையாது, ஏசினதை வச்சு கிடையாது, திட்ட வச்சு கிடையாது, கண்ணு முறைக்கிற முறைய வச்சு கிடையாது. இவர் வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு கதவை தட்டி பிரியமா ஈன்னு சிரிப்பாரு அப்படின்னா அம்மா மேடம் கதவை திறப்பாங்க. இவர் பயந்து போய், ஆஹா என்னடா ஆச்சோ தெரியலையே, வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி, என்னடா தப்பு பண்ண, நான் நேற்று என்ன பண்ண, முந்தா நாள் என்ன பண்ண, என்னடா அப்படியே யோசிச்சு, ஏமா ஏமா என்ன ஏமா கோபமா இருக்கிறீங்க, ஏமா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர் உருகிற மாதிரி ஆகிப்படும். போங்க என்ன தச்சு அப்படி அதோட நேராக போய் கிச்சனில் போய் நின்றுப்பாங்க, அல்லது ரூமில் போய் கதவை பூட்டிப்பாங்க. இவர் என்னடா மேடம் அப்படின்னு இவர் பாட்டுக்கு அம்போ நிப்பார், ஒண்ணுமே புரியாம இருக்கும். இது பாருங்க, இதுவும் ஒரு விஷயம். ரசூலுல்லா சொல்றாங்க, ஆயிஷா நீ பிரியமா இருந்தா என்றால், அன்பாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், பேச்சுக்கு பேச்சு உங்கள் இறைவன் மீது சத்தியமாக, உங்களுடைய ரப்பு இப்படி சொல்கிறான் செய்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பு எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பு எனக்கு இதை செய்திருக்கிறான், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்புடைய அருள், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்புடைய கொடுப்பினை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பே இறைவனே என்று நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, இப்ராஹிம் உடைய ரப்பு எனக்கு கொடுத்தான், இப்ராஹிம் உடைய ரப்பு எனக்கு கவனிச்சான், இப்ராஹிமுடைய ரப்புடைய கிருபை, இப்ராஹிமுடைய ரப்பிடத்தில் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல தான் ஆண்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களது மனைவி உங்கள் மீது திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா அல்லது அதிருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனிப்பவர்களாக கவனித்தவர்களாகவே இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கேயோ நீங்கள் தவறுப்பு செய்றீங்க, அது பின்னாடி ஏதோ பின்விளைவை உண்டாக்கும். நம்ம மனைவி தானே கட்டிட்டு வந்துட்டோம்ல, இனி நசுக்குனா என்ன, மிதிச்சா என்ன, தூக்கி போட்டு உதச்சா என்ன, ஃபுட்பால் மாதிரி எரிஞ்சா என்ன, மிதிச்சா என்ன, உதச்சா என்ன, என்னத்தை செஞ்சா என்ன என்பதாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையாம்மா? சும்மா சொல்லுங்க, யாரு இந்த பொங்கலுங்க அவங்களுக்கு தெரியாது, இங்க யார் சொன்னீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது உங்க வீட்டுக்காரங்களாம் இங்க வந்திருக்காங்களான்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. அதனால தைரியமா சொல்லுங்க, நடக்குதுங்களா இல்லையா? அல்லது பக்கத்து வீட்டுல நடந்ததா வச்சுப்போமே, ஏன் உங்க வீட்டுல நடந்ததா சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? நடக்குதுங்களா இல்லையா? நடக்கு. தனது மனைவிக்கும் ஒரு விருப்பு வெறுப்பு அவளுக்கும் உள்ளம் இருக்கிறது, அவளும் திருப்தி கொள்கிறாள், அவளும் அதிருப்தி கொள்கிறாள், அவளுக்கும் விருப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, அவளுக்கும் ஒரு மனம் கல்வி இருக்கிறது. அதிலே சந்தோஷமும் வரலாம், கோபமும் வரலாம், அதிலே அவளுக்கு நல்ல எண்ணங்களும் வரலாம், கெட்ட கோபங்களும் வரலாம் என்பதை கணவன்மார்கள் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதனால தானே என்னடா இது, பொதுவாக மனைவிமார்கள் செய்யக்கூடிய எந்த வேலையையும் என்னுடைய மனைவி ஆயிஷா செய்யறதில்ல, அப்ப ஆயிஷாவுக்கு கோபமே வர்றதில்லையா என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிக்க போய் தான் சொல்றது. புரியுதா இல்லையா? பொதுவா மனைவிமார்கள் கோபப்பட்டா என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வீட்டு பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க, சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்கும். ஒண்ணு சமையலே செய்ய மாட்டாங்க, வீட்டில் சமையலே செய்ய மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். செஞ்சிருந்தா பழச சூடு காட்டியிருப்பாங்க, இல்லைன்னா சமைச்ச சாப்பாடே சூடு காட்டாம கொண்டாந்து பொத்து பொத்துன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேற வேலை இல்லை, சமைக்கிறது வேற, அப்புறம் சூடு வேற காட்டுமாக்கம், சரி நேரத்தில் வந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்லாம் பேசுவாங்க, பல மாதிரிலாம் நடக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாட்ச் பண்ணி பார்த்தாங்க, இப்படி எதுவுமே ஆயிஷா இடத்துல நடக்கிறதே இல்லையா. அப்ப ஆயிஷா என்பவர் கோபமே படாத ஒரு பெண்மணியா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆராய்ச்சி நடத்த, ஒரு ரிசர்ச்சை நடத்தி கடைசியில கண்டுபிடிச்சாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? நம்ம மேடம் அவங்க கோபமா இருந்தா அவங்க வார்த்தையில முகம்மதுங்கிற வார்த்தை போயிட்டு இப்ராஹிம்ங்கிற வார்த்தை வந்துருது. அவங்க சந்தோஷமா மாறிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ராஹிமுடைய ரப்பு, இப்ராஹிமுடைய ரப்புன்னு சொல்லி கொண்டிருந்த ஆயிஷா இப்ப எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க? முகம்மதுடைய ரப்பு, முகம்மதுடைய ரப்புன்னு சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் முகம்மதுடைய ரப்பு, முகம்மதுடைய ரப்புன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஆயிஷா திடீர்னு ஏன் இப்ராஹிம் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ அங்க கோபம் இருக்குது. இத சொன்ன உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படியே உருகி போய் வெக்கி போய், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களது பெயரைத்தான் நான் விடுகிறேனே தவிர உங்களை நான் வெறுக்கவில்லை என்ன சொன்னார்கள். அந்த நேரத்தில் கோப நேரத்தில் ஜஸ்ட் உங்க பெயரை தான் நான் உச்சரிக்கிறது இல்லை, ஆனா உள்ளத்தில் உங்கள் மீது வெறுப்பில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. இங்கே இந்த இடத்திலே ஒரு அழகான அழகுன்னு சொன்னா முகத்தோற்ற அழகை நான் சொல்லவில்லை, குணத்தால் அழகான, குணத்தால் பண்பட்ட, நற்பண்புடைய, நல்லொழுக்கமுடைய, அல்லாவிடத்திலே நெருக்கத்தை பெற்ற, அல்லாவிடத்திலே மறுமையிலே அன்பையும் அருளையும் இறைய நெருக்கத்தையும் பெற்ற ஒரு முஸ்லிமான மனைவி கணவன் மீது என்றுமே வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த இடத்திலே நமது சகோதரிகளுக்கு பாடமாக படிப்பினையாக கற்பிக்கிறார்கள் இல்லையா. நாம் என்ன செய்கிறோம்? கோபத்தை உடனே அவர் மீது வெறுப்பாக உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறோம் இல்லையா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். சொல்லுங்க, நமக்கு கோபத்தை தொடர்ந்து என்ன வருகிறது? பெண்ணுக்கு கணவன் மேல வெறுப்பு வந்துருது, ஆணுக்கு பெண் மேல வெறுப்பு வந்து விடுகிறது. கவனிங்கம்மா, கவனிங்க, முடிக்க போறோம், கவனிக்கிறீங்களா இல்லையா? கோபம், அதை தொடர்ந்து கடுமையான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், திட்டுதல், ஏசுதல் இதெல்லாம் வந்துடுது. அதற்கு பிறகு என்ன வருகிறது சொல்லுங்க? வெறுப்பு ஏற்படுகிறது. அந்த வெறுப்புக்கு பிறகு தூரம் ஏற்படுகிறது. ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் இரண்டு மனங்களும் பல்லாயிரம் மைல்கள் பிரிந்திருக்கின்றன. ஒருவர் கிழக்கிலே, இன்னொருவர் மேற்கிலே. கடைசியில் ஒருவர் தன்னுடைய சுக துக்கங்களை தனது மனைவியிடத்திலே பரிமாறிக்கொள்ள முடியாமல் போகிறார். ஒரு மனைவி தனது கணவரிடத்திலே தனது அன்பையும் கொடுக்க முடியாமல், தனது பாசத்தையும் கொடுக்க முடியாமல், தன்னுடைய நெருக்கத்தை காட்ட முடியாமல், தன்னுடைய சுக துக்கங்களை, கவலைகளை பரிமாறிக்கொள்ள முடியாமல் போகிறாள். நடக்கிறதா இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே ரூம்ல கூட இருப்பாங்க, ஒரே சமையல சாப்பிடுவாங்க. ஆனா ரெண்டு பேருடைய உள்ளம், ஒருத்தருடைய உள்ளம் கிழக்கில் இருந்தா இன்னொருத்தருடைய உள்ளம் மேற்கில் இருக்கும். யாரும் யார்கிட்டையும் தன்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் ஆகிவிடுவார்கள். ரசூலுல்லா பாருங்க, தங்களுக்கு பிரச்சனை என்றால் தங்களது மனைவிமார்களிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள், பேசினார்கள் இல்லையா? யாரிடத்தில் கேட்டாங்க? தங்களது மனைவிமார்களிடத்திலே. உம்மு ஸலமா பார்த்தாங்க, ரசூலுல்லா ரொம்ப கவலையா இருக்கிறீங்களே, கணவனின் கவலையை பார்த்து உங்களுக்கு என்ன கவலை என்பதை கேட்கக்கூடிய கணவனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறாள், பாசம் வைத்திருக்கிறாள், அவளுடைய உள்ளத்திற்கு கணவனை தவிர வேறு யாரும் நெருக்கம் உள்ளவர்களாக இல்லை என்பதை உணர்த்துகிறது. அப்ப அந்த கணவன் தனது கவலையை மனைவியிடத்திலே சொல்கிறான் என்றால், மனைவி கணவனுக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கிறாள், மனைவி கணவனை அந்த அளவு தனது உள்ளத்திலே நெருக்கமாக்கி வைத்திருக்கிறாள். எனவேதான் தன்னுடைய உள்ரங்க கவலைகளை எல்லாம், தன்னுடைய வெளி பிரச்சனைகளை எல்லாம் மனைவியிடத்திலே பேசி அதற்குண்டான அழகிய தீர்வுகளை தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் நமக்கு நன்மையை நாடக்கூடியவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள், சரியா? ஆனா இன்னைக்கு தலைக்கீழ் அகராதி மாறி இருக்குது. நெருக்கமானவங்கள்ட்ட போனா ஏதாவது தப்பு தவறா சொல்லி கொடுத்துருவான்னு பயப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால வெளியில எங்கேயாவது போய் ஆலோசனை கேட்கலான்னு சொல்லி கவனியுங்கள். நெருக்கமானவர்களிலேயே ஒரு ஆணுக்கு மிக நெருக்கமானவர் யார்? மனைவியை விட ஒரு நெருக்கமானவர் இருக்க முடியுமா? ஒரு மனைவிக்கு நெருக்கமான ஒருவர் என்றால் கணவனை விட நெருக்கமானவர் ஒருவர் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனால் இருவரும் நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவர் மற்றவரிடத்திலே தனது கவலைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான அந்நியோனியம் ஏற்படவில்லை என்றால் இவர்களுக்கு மத்தியிலே கோபம் வந்தது, கோபத்தால் வார்த்தைகள் கடுமையானது, கசப்பானது, அதனால் வெறுப்பு வந்தது, வெறுப்பினால் உள்ளங்கள் பிரிந்து கிடக்கின்றன. புரியுதா? ஆகவே அன்பானவர்களே, இந்த முதலிலே நான் உங்களுக்கு சொன்னதை போன்று நம்முடைய வார்த்தைகள் யாரிடத்தில் பேசினாலும் சரி, எப்போது பேசினாலும் சரி, அதில் குறிப்பாக, அதில் குறிப்பாக கணவன் மனைவி இடத்திலே பேசும்போது, மனைவி கணவனிடத்திலே பேசும்போது அன்பை கலந்து பேசுங்கள், மரியாதையை கலந்து பேசுங்கள், மதிப்பை கலந்து பேசுங்கள். இதில் இன்னும் குறிப்பாக நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சகோதரிகள், நமது இஸ்லாமிய சமுதாயத்தின் மனைவிமார்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களது கணவனோடு எப்போதுமே கனிவாக குழைந்து பேசுங்கள். வெகு விரைவிலே உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை நீங்கள் கொள்ளை கொண்டு விடலாம். கணவன் உங்களுடைய பேச்சை வைத்து, உங்களுடைய முக தோற்றத்தை வைத்து உங்களுக்கு மயங்க மாட்டார், உங்களுடைய பேச்சால் மயங்கி விடுவார் இல்லையா? பொதுவா என்ன சொல்லுவாங்க? பொதுவா பெண்கள் ஆண்களை மயக்கிறாங்கன்னு சொன்னா முகத்தை வச்சு மயக்கிட்டான்னு சொல்லுவாங்களா, எதை வச்சு மயக்கிட்டாள்னு சொல்லுவாங்க? இனிப்பா பேச்சியே மயக்கிட்டாங்க என்ன சொல்வார்கள்? பொதுவா அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா? நீ அவ பேச்சில் மயங்கிட்டடா அப்படிம்பாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? என்ன ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லுவேன், நீங்க சொல்ல மாட்டீங்களா? எல்லாருக்கும் இப்படியா? பொதுவா இதான வழக்கம். இப்ப உதாரணத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்லல. பொதுவா பெண்ணிடத்துல மயங்கும் போது என்ன சொல்லுவாங்க? பேச்சில மயங்கிட்டடா, பேச்சில மயங்கிட்டடா அப்படிம்பாங்க. அல்லாஹு தாலா மனைவிமார்களுக்கு சொல்கிறான், கணவனிடத்தில் கனிவாக பேசி அவர்களை மயக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம மேடம் வெக்கமா இருக்குங்க, எப்படிங்க பேசுறதுங்கிறாங்க. யார்கிட்ட? புருஷன்ட கனிவா பேசுறதுக்கு வெக்கமா இருக்கான், புருஷன்ட குழஞ்சி பேசுறதுக்கு வெக்கமா இருக்கான். வெக்கமே படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட? கணவனிடத்துல வெக்கமே படக்கூடாதுன்னு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? என்னங்க செய்யறாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. வெக்கப்படுறான். இதுதான் பிரச்சனை. ஒரு 6-7 வயசு பொம்பளை புள்ள, 6-7 வயசு பொம்பளை புள்ள. நான் பொதுவா சொல்றேன், நீங்க உடனே உங்க அத்தா அப்படி இருந்தாங்கன்னா அது இல்ல, இல்லைன்னா போய் சண்டை வளர்த்துறாதீங்க. நீங்க போய் உங்க அத்தாட்ட சொல்லுங்க, ஆலிம் சா இப்படி சொன்னாரு, நீங்க அப்படி மாறிடுங்கன்னு சொல்லுங்க. சரியா? உடனே போய் இப்படி சண்டை போட்டுறாங்க. ஒரு 6-7 வயசு, 5 வயசுல இருந்து ஒரு 6-7 வயசு, 8 வயசு பொம்பளை புள்ள தன்னுடைய அத்தாட்ட எப்படி குழஞ்சி பாசமா இருக்கும் சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? ஆம்பளை பிள்ளைய விட ஒரு பொம்பளை புள்ள, 5-6 வயசு, 4 வயசு, 5 வயசு பொம்பளை புள்ள அத்தாட்ட எப்படி செல்லமா இருக்கும், எப்படி கொஞ்சம், புரியுதா? அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு மனைவி தனது கணவனிடத்தில் ஆகிவிட வேண்டும். அவ்வளவுதாங்க, சிம்பிள் மேட்டர். நீங்க கேளுங்க, கிலோ கணக்கில் தங்கத்தை கேளுங்க, ஆனா அன்பா கெஞ்சி கொஞ்சி கேளுங்க, ஈஸியா வந்துடும். நீங்க பங்களாவை கேளுங்க, அன்பா கெஞ்சி கொஞ்சி கேளுங்க, ஈஸியா வந்துடும். நம்ம அம்மா சொன்னாங்க பாருங்க, காசு எக்ஸ்ட்ரா கேட்டா சண்டை வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இப்ப இப்படி கேட்டு பாருங்க, எப்படி? அன்பா கெஞ்சி கொஞ்சி கொஞ்சம் சினிங்கி அப்படி கேட்டு பாருங்க, ஈஸியா கிடைச்சிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஊட்டு செலவு தினைக்கும் அதிகமாயிட்டே இருக்குது, பருப்பு விலை எகிரிக்கிட்டு இருக்கு, வெங்காய விலை எகிரிக்கிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு அதே 500 ரூபாய் கொடுத்தா எப்படிங்க குடும்பம் நடத்துறது? ஏய், இப்படித்தான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா நடத்து, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க பதில், அனுச்சா இல்லையா? நீங்க ஒரு பந்து இருக்குமா, பந்து பாத்துருக்கீங்களா? பந்து பந்து பாத்துருக்கீங்களா? இந்த பந்த செவத்துல நீங்க அப்படி அடிங்க, அந்த பந்து என்ன செய்யும்? நீங்க அடிச்ச வேகத்துல அப்படியே திரும்பி வரும் இல்லையா? கொஞ்சம் அப்படி லேசா போடுங்க, கொஞ்சம் லேசா வரும். ஓங்கி வேகமா பந்த செவத்துல அடிங்க, நீங்க அடிச்ச வேகத்துக்கு ரிவர்ஸ் வரும். பந்த நீங்க எந்த வேகத்துல செவத்துல அடிக்கிறீங்களோ அந்த வேகத்துல ரிவர்ஸ் வரும். அம்மா மேடம் இப்படி போட்டாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டு கேட்க மாட்டேன். ஏய், நானும் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு. அதனால பெரும்பாலும் பிரச்சனைகள் பெண்கள் கனிவை இழக்கும் போது, கவனியுங்கள். அதனால நாங்க என்ன அடிமையா இப்படித்தான் பேசணுமான்னு சொன்னா, பெண்களே உங்களுக்கு அழகே கனிவில் தான் இருக்கிறது, உங்களுக்கு ஆண்கள் மரியாதை செய்வது உங்களுடைய கனிவில் தான் இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு காலம் கனிவை தவிர, கொஞ்சுதலை தவிர, கெஞ்சியதை தவிர வேறு எதையுமே காட்டவே இல்லை. இன்று நமது மனைவிமார்கள், அதாவது நமது சகோதரிகள், தனது கணவனிடத்திலே கனிவை காட்டுவதில்லை, கொஞ்சுதலை காட்டுவதில்லை, கெஞ்சுதலை காட்டுவதில்லை. எனவே கணவன்மார்களுடைய உள்ளங்கள் பிரிந்திருக்கின்றன, விலகி இருக்கின்றன, வெறுச்சியாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தின் ஆண்களையும் பெண்களையும் ஒருவர் ஒருவரை புரிந்து அன்போடு மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய ஆண்களாக, நமது ஆண்களையும் நமது பெண்களை கணவன்மார்களிடத்திலே கனிவாக மரியாதையாக அன்போடு கெஞ்சுதலோடு கொஞ்சுதலோடு பழகக்கூடிய நல்ல உயர்ந்த முஸ்லிம் பெண்மணிகளாக ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.